கிறிஸ்தே சூத்தில் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு பெங்களூர் KGF ஊட்டியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அவங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நாளில் நாம பார்த்து வந்துட்டு இருந்த 4வது வால்யூம் ஸ்டடிக்குள்ள நம்ம மீண்டும் பிரவேசிக்கலாம். இதுவரைக்கும் இந்த 4வது வால்யத்துல 11 பாடங்களை நாம பார்த்து முடித்திருக்கிறோம். மொத்தமா 14 பாடங்கள் இருக்கு. இன்னும் நம்ம 3 பாடங்கள் பார்த்து நிறைவு செய்ய வேண்டியது அங்கு இருக்கு. அர்மகதோன் யுத்தம் என்ற இந்த 4வது வால்யம், அது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த 2வது உலகம் மற்றும் அந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவுல சம்பவிக்க போகிற அந்த மாபெரும் அர்மகதோன் யுத்தம் பற்றி தெளிவாக பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் நினைவிருக்கும். சோ இன்னைக்கு நாம என்ன பாடம் பார்க்க போறோம்னா, இதுல 12வது பாடம் அவர் லார்ட்ஸ் கிரேட் ப்ரொஃபசி, அந்த அர்மகதோன் யுத்தம் சம்பவிக்கிற மகா உபத்திரவ காலம், அந்த மகா உபத்திரவ காலம் இடம்பெறுகிற இந்த யுகத்தின் முடிவு பற்றி நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசின அந்த மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை இந்த பாடத்துல நாம தியானிக்க போகிறோம். அந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு 24வது அதிகாரத்திலையும், மார்க் 13வது அதிகாரத்திலையும், லூக்கா 21வது அதிகாரத்திலையும் ஒரே மாதிரி ஒரு சில வித்தியாசங்களோடு அங்க கொடுக்கப்பட்டு பதிவாகி இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் தான் நமது கர்த்தர் பேசிட்ட ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம் என்று பொதுவாக வேதத்தை ஆராய்கிறவர்களால அழைக்கப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இன்னும் ஆச்சரியமா சொல்லும் போது, இந்த காலத்துக்கு உரிய வெளிச்சத்திலேயே அதை நாம பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப நாம பார்க்க போறது, பிரதர் ரசல் இந்த வால்யூம் எழுதும் போது இந்த அதிகாரம் இந்த தீர்க்க தரிசனம் குறித்து அவர் கொடுத்துட்ட விளக்கங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை நாம புதிதாக தேவ கிருபையில சில கருத்துக்களை இன்னும் அருமையாக என்ன பண்ணிருக்கலாம்னா பார்த்திருக்கலாம். அது ஒருவேளை இப்ப பார்க்கிற அந்த கருத்துக்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா நீங்க டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. இது பிரதர் ரசல் வால்யூம்ல எழுதியிருக்கிற கருத்து, மத்தேயு 24வது அதிகாரம் குறிச்சு அந்த கருத்துக்கள்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நாம மாறுபடுகிறோம் இன்றைய நாள்ல. அது இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வெளிச்சம் அது இருக்கட்டும். சரி, இந்த முடிவு காலம் பத்தின தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் இயேசு எப்ப பேசினார் என்று பார்க்கும் போது, அவருடைய ஊழியம் முடிவுக்கு வந்துட்டு இருந்த யூத யுகத்தின் முடிவுல இது பேசினார். அது சமயம் சீஷர்களுடைய மனதை வரப்போகிற அந்த யுக மாற்றத்துக்கு இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தார். மத்தேயு 24வது அதிகாரத்தின் தீர்க்க தரிசனம் சுவிசேஷ யுகத்தின் முடிவுல நடக்கிற முடிவு காலத்தின் திட்டங்களை தீர்க்க தரிசனமா சொல்லுது. இது இயேசு கிறிஸ்து எப்ப சொன்னார்னா, யூத யுகத்தின் முடிவுல அவருடைய ஊழிய முடிவுக்கு வரும்போது சீஷர்களுடைய மனச இந்த யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஆரம்பிக்கிறது என்பதுக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருந்த போது இந்த தீர்க்க தரிசனம் அவரு அங்க பேசினார். சோ இந்த கல்வாரி சிலுவையில அவருடைய ஜீவன் அவர் பலியா கொடுத்ததுக்கு பின்பு என்னவெல்லாம் சம்பவிக்கணும், அந்த சுவிசேஷ யுகம் முழுக்க அதெல்லாம் சம்பவித்து அந்த யுகத்தின் முடிவுல அங்க சில முக்கியமான நிகழ்வுகள் வரும். அதுக்கு முன்னால நீங்க தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய மகிமை, அதையெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. தேவராஜ்யம் ஆசீர்வாதம் மகிமை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு முன் நீங்கள் உபத்திரவப்பட வேண்டிய காலம் இருக்கு. சோதிக்கப்பட வேண்டிய காலம் இருக்கு என்று சொல்லி அவர்களை அவர்கள் மனதை ஆயத்தப்படுத்தும் போல இந்த ஒரு தீர்க்க தரிசனம் அவர் அங்க பேசிட்டார். பேசும் போது என்னெல்லாம் சொன்னார்னா, அந்த கல்வாரி சிலுவையில் அவருடைய மரணத்துக்கு பின்பு அந்த இஸ்ரேல் தேசம் விரோதிகளுடைய கைகளுக்குள்ள ஒப்பு கொடுக்கப்படும். அந்த தேசம் மாத்திரமல்ல, ஜனங்கள் மாத்திரமல்ல, அந்த ஆலயம் கூட முழுவதுமாக அங்க அழிக்கப்பட்டுரும். ஜனங்களே மிகப்பெரிய துன்பங்கள் அங்க சந்திப்பாங்க. ரொம்ப விசேஷமா அவருடைய உண்மையான சீஷர்கள் அவர் போதித்த சுவிசேஷத்துக்கு உண்மையா இருப்பதற்கு முயற்சிக்கிறதுனால அதிநிமித்தம் எல்லா ஜனங்கள்னால உபத்திரவத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க. சோ இதையெல்லாம் கடந்துதான் அந்த ராஜ்யம் அதனுடைய மகிமை ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க முடியும். அதுக்கு முன்னால இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் புறக்கணிக்கப்படணும், நான் கொல்லப்படணும், என்ன கொன நிமித்தம் அந்த தேசம் நியாய தீர்ப்புக்கு உள்ளாகும். அந்த நியாய தீர்ப்பு உள்ளாகும் போது என் நிமித்தம் நீங்க கூட துன்பப்படுவீங்க. உங்களுடைய துன்பம் ஒரு 2000 வருஷத்துக்கு நீடிக்கும். அதுக்கு பின்னால தான் நீங்க நடக்கிற, நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் இயேசு சொல்றார். சோ இது ஆரம்பத்துல கர்த்தர் இயேசு சொல்லும் போது சீஷர்கள் இதுக்கு காது கொடுக்கல. தெரியும் நமக்கு, அதாவது மனுஷகுமாரனு கொல்லப்படணும் என்கிற விஷயத்தை அவங்க மனு அவங்களுக்கு சொல்லும் போதே சீஷர்கள் அதைய கேட்கல. நமக்கு தெரியும் அப்போஸ்தல் பேதுருவை அவர்கள் பயன்படுத்தி ஃபர்ஸ்ட்ல பாக்குறோம், மத்தேயு 16:22 பாருங்க, 16:22 போதும். சோ ஆரம்பத்துல சீஷர்களே இது கேக்குற மனசு இல்ல. ஆனா கர்த்தர் இயேசு பேதுருவை நல்லாவே கடிஞ்சு கொண்டார். அப்பாலே போ, எனக்கு பின்னாக போ சாத்தானே சொல்லும் போதே சீஷர்கள் அப்போ கொஞ்சம் உணர ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, நாம எதிர்பார்க்கிற மாதிரி ராஜ்யமே உடனே ஸ்தாபிக்கப்பட போறதில்ல. நம்ம போதகர் சொல்றத பார்த்தா அது ஸ்தாபிக்கப்படுவதற்கு ரொம்ப நாளம் இருக்கு, ரொம்ப காலம் இருக்குது. அது ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன் நிறைய விஷயங்கள் சம்பவிக்க வேண்டி இருக்கும் போல தெரியுது. இவர் நம்மை விட்டு போயிடுவார், இந்த தேசம் நியாய தீர்ப்புக்குள்ளாகும், நம்ம மேல நிறைய சோதனைகளை அனுமதிக்கப்படும். கொஞ்சம் அதைய புரிஞ்சு கொஞ்சமா இந்த ரீதியில் அவர்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மனநிலையில அவர்கள் இருந்த போதுதான் அவர்கள் அந்த முக்கியமான சில கேள்விகள் கேட்க, அந்த கேள்விகளின் அடிப்படையில அந்த மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் கர்த்தர் இயேசு பேசுறார். அது ரொம்ப முக்கியமா மத்தேயு 24:2 வாசிச்சீங்கன்னா, இந்த மனநிலையில சீஷர்கள் இருக்கிறாங்க. இந்த மனநிலையில இருந்துட்டு கர்த்தர் இயேசு கூட அந்த ஒலிவ மலைக்கிட்ட போகும் போது அங்க நடக்கிற சம்பவம் வாசிங்க. சீஷர்களுடைய மனது எப்படி இருந்துச்சு, ஆனா கர்த்தர் இயேசு சொன்ன விஷயம் என்ன, அதை அவர்கள் எப்படி ஆரம்பத்துல பார்த்து ஆனா அவர் கடிந்து கொண்டதுக்கு அப்புறம் ஒரு உணர்வுக்குள்ள வந்துட்டு இருக்கிற மனநிலையில அந்த ஆலயத்தையும் பார்த்து இப்படி சொல்லிடுறார். நீங்க பார்க்கிற இந்த ஆலயம் இப்படி இருக்க போறது இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லும் போது இப்ப சீஷர்கள் அந்த கேள்வி கேட்கிறாங்க. ராஜ்யம் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி பக்கத்துல இல்ல, ரொம்ப தூரம்னு சொல்றார். அதுக்கு முன்னே தான் கொல்லப்படணும்னு சொல்றார், நமக்கு உபத்திரம் இருக்குன்னு சொல்றார். இப்போ தான் அந்த கேள்வி வரும், இப்ப ஆலயம் வேற இடிக்கப்பட்டுடும் சொல்றார். இது கேட்டுட்டு இப்ப சீஷர்கள் கேக்குறாங்க மிக முக்கியமான மூன்று கேள்வி. இந்த மூன்று கேள்வி நம்ம மனசுல வச்சிருந்தா தான் அந்த மத்தேயு 24 தீர்க்க தரிசனம் நமக்கு தெளிவாக புரியும். அவர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப வாசிங்க 3வது வசனம்.
பின்பு அவர் ஒளிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் சம்பவிக்கும் உங்களை வர்ணிக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன?
அவ்வளவுதான், இதுதான் அவர்கள் கேட்ட கேள்வி. இதுக்கான பதிலாக தான் அந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் இயேசு பேசிட்டார். ஆனா என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, மூன்று கேள்வி கேட்கிறாங்க. வாசிங்க சிஸ்டர்.
பின்பு அவர் ஒளிவுமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசரர் அவரிடத்தில் தனித்து வந்து,
க்வெஸ்சன் நம்பர் ஒன்,
இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்?
இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் பிராக்கெட் ஓபன் பண்ணீங்கன்னா அங்க என்ன போடலாம்னா, முன்னால அவர் சொன்னார் இந்த ஆலயம் என்ன ஆயிடும், இடிக்கப்பட்டுடும் சொல்லும் போது, இப்ப கேக்குறாங்க ஆண்டவரே இப்படி சொல்றீங்களே இதெல்லாம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆலயம் எப்படி எப்போ இடிக்கப்படும், ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். அப்புறம் உம்முடைய வந்திருத்தலுக்கு அடையாளம் என்ன? நெக்ஸ்ட் மூணாவது கேள்வி, இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இதுதான் இந்த மூன்று முக்கியமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு தான் அந்த அதிகாரம் முழுக்க பதில் சொல்றார். அந்த அதிகாரம் தான் தீர்க்க தரிசனம். அந்த பதில் தான் தீர்க்க தரிசனம். முடிவு காலம் பற்றின தீர்க்க தரிசனம். இவைகள் எப்ப சம்பவிக்கும்? உமது வந்தர்த்தலுக்கு அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? பிரதர் அழகா இது சொல்லும் போது இந்த கேள்வி அவர்கள் கேட்டாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அவர்களை பார்க்கிலும் இந்த கேள்வியும் அதற்கான பதிலும் நமக்கு தான் ரொம்ப முக்கியம். நம்ம நிமித்தம் தான் தேவன் அறிய அப்படி வழிநடத்தி அவர்கள் வாயிலாக கேட்க செய்துட்டாங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று பார்ப்போம். சோ இந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு மார்க் லூக்கா மூன்று சுவிசேஷத்திலும் இருக்கு. ஆனா ரொம்ப தெளிவா துல்லியமான விவரங்களோடு மத்தேயில தான் இருக்கு. அதனால மத்தேயு 24 பகுதியை நாம எடுத்துட்டு நம்ம இந்த வால்யூம்ல பிரதர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ இப்போ அந்த பதில் தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது அந்த பதில நம்ம ஒவ்வொன்னா இப்போ இந்த வால்யூம்ல பிரதர் எக்ஸ்பிளைன் பண்றார். நம்ம கூட அப்படி பார்க்கலாம். எல்லாம் அதிகமா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா இது அந்த முடிவு காலம் பற்றின தீர்க்க தரிசனம். அதுலதான் மகா உபத்திரவம். அதுல ஒரு அம்சம் தான் இந்த அரமகதம் யுத்தம் என்று சொல்லும் போது இந்த தீர்க்க தரிசனம் அப்ப நமக்கு ரொம்ப முக்கியமாகும். சரி, இப்ப கர்த்தர் இயேசு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சார்? முதல் பதில 4:5
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்க எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
ஆமா, இவர்களுடைய கேள்வி இவர்கள் எல்லாம் எப்போ சம்பவிக்கும்? காலம், டைம் எலிமெண்ட். ஆண்டவரே நீங்க சொன்ன விஷயம் எப்ப சம்பவிக்கும்? டைம், எப்போ டைம் கேக்குறாங்க. இப்ப அந்த டைம் அவர் சொல்லுவதற்கு முயற்சிக்கும் போது அந்த டைம் எதுக்கெல்லாம் பின்னால வரும், அந்த டைமுக்கு முன்னால என்னெல்லாம் நடக்கும்ங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னா, அநேகர் வந்து என் நாமத்தை தடுத்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. சோ இந்த வசனம் பாருங்க, கர்த்தர் இயேசு இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னதுக்கு பின்பு அந்த சுவிசேஷத்துல நிறைவேறி இருக்குது. எப்படி நிறைவேறி இருக்குது, யார் இடத்துல நிறைவேறி இருக்குது என்று ரசல் சில கருத்துக்கள் கொடுக்கிறாரு. இது நமக்கு புதுசு தான். அதாவது இந்த மாதிரி தங்களை கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை அநேகரை இல்ல மற்றவர்களை வஞ்சித்தவங்க யாரேனும் வந்திருக்கிறாங்களா இந்த உலகத்துலன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கமாலியேல் சிலரை குறிப்பிடுறார். 5:36-37
ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயோதோஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயன் ஆகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றி அநேக ஜனங்களை இழுத்தான்.
பாருங்க, சோ இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரைஸ்ட். சோ அந்த கள்ள கிறிஸ்துக்களாக கர்த்தர் இயேசு குறிப்பிட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலா நடந்திருக்குது அவருடைய அந்த மரணத்துக்கு பின்பே. ஆனா ரொம்ப முக்கியமா பிரதர் ரசல் இங்க குறிப்பிடும் போது இந்த மாதிரி உருவாகிட்ட கள்ள கிறிஸ்துக்கள்ல ரொம்ப முக்கியமானவர்னு ஒருத்தருடைய பெயர் சொல்றாரு. அவரு வாழ்ந்த காலம் வந்து 1648 சபாட்டை லேவி என்று சொல்லிட்டு அவரு கூட ரொம்ப பிரபலமா தன்னை பாருங்க என்ன சொல்லிட்டாருன்னா சபாட்டை லேவி ஸ்டைல்டு ஹிம்செல்ஃப் தன்னை அவர் எப்படி சொல்லிக் கொண்டாருன்னா த ஃபர்ஸ்ட் பார்ன் சன் ஆஃப் காட் தி மெசாயா த சேவியர் ஆஃப் இஸ்ரேல் தேவனுடைய முதல் பேரான குமாரன் மேசியா இஸ்ரேலின் ரட்சகர் என்று தன்னை சொல்லிக்கொண்டு அவர் இருந்திருக்கிறார். அவருக்கு பின்னால நிறைய ஜனங்களே அவருடைய சீஷர்களா இருந்திருக்கிறாங்க. பாருங்க இவர் டைரக்டாவே சொல்லியிருக்கிறார் தன்னை ஒரு கிறிஸ்து என்று சொல்லி, தேவனுடைய குமாரன் மேசியாவாகிய இஸ்ரேலின் ரட்சகர் என்றே தன்னை சொல்லிக்கொண்டு அங்கு இருந்திருக்கிறாரு. சோ அவரை பின்பற்றின ஜனங்களே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றதுக்கான அடையாளங்களை ரொம்ப வினோதமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்னென்னலாம் செய்யறாங்களோ அதெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. சோ இப்படியாக அவர்கள் செய்யறதாக பிரதர் அங்க குறிப்பிடுறார். என்ன சொல்ல வராருன்னா கர்த்தரேசு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் ஒரு விதத்துல நிறைவேறிச்சு. இது மாதிரி சொல்லும் போது பாருங்க ஆல்டுகெதர் ஒட்டுமொத்தமா சேர்த்தோம்னா தேர் ஹவ் ப்ராபபிலி பீன் 50 ஆர் மோர் ஃபால்ஸ் கிரைஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல். பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 50 கள்ள கிறிஸ்துக்கள் ஆண்களையும் சரி பெண்களையும் சரி இப்படியாக தோன்றினார்கள் இந்த சுவிசேஷ யுகத்துல என்று சொல்லிட்டு. ஆனாலும் இவர்களே வசனத்துல சொன்ன மாதிரி அநேகரை வஞ்சிக்கல, அநேகரை வஞ்சிக்கிற கள்ள கிறிஸ்து அது வருவாரு, அது இந்த சாப்டர்ல பின்னால பேசலாம் என்று சொல்றார். அது வேற யாருமே இல்ல அந்தி கிறிஸ்து அமைப்பு பத்தி அங்க சொல்றார். சரி இது இந்த வசனத்தினுடைய அர்த்தம் 4-5 வசனம் கள்ள கிறிஸ்துக்களே வருவாங்க. சிஷர்கள் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? கர்த்தர் இயேசு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார், இவைகள் எப்போ சம்பவிக்கும்னா அதுக்கு முன்னால கள்ள கிறிஸ்துகள் இப்படி அநேகர் வருவாங்க, அநேகரை வஞ்சிப்பாங்க. ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். நெக்ஸ்ட் சொல்லும் போதே வசனம் 6-13 வசனங்கள் வரைக்கும்
யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், சம்பிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவுடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பறைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேக இடரும் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் நிகதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் முடிவு பொறிந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
ஆமா, சோ இந்த வசன பகுதி இந்த தீர்க்க தரிசனம் கூட நிறைவேறணும், அதுக்கு பின்னால்தான் எதிர்பார்க்கப்பட்ட ராஜ்யம் அங்க வரும் என்று அங்க கர்த்தர் சொல்லும் போது இந்த வசனமே ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டோம்னா ஒரு 18 நூற்றாண்டுகளுடைய சரித்திரத்தை சுருக்கமா கர்த்தர் இயேசு அங்க சொல்லிட்டார். 1800 வருஷத்தினுடைய சரித்திரம், அதாவது மனித சரித்திரம், அந்த மனுக்குல வரலாறு அப்படி சொல்லலாம், செக்யூலர் ஹிஸ்டரி. இந்த ராஜ்யம் சீஷர்கள் எதிர்பார்க்கிற தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னால ஒரு 1800 வருஷத்துக்குள்ள என்னென்னலாம் நடக்கும் இந்த உலகத்துல என்று இந்த வசனங்கள் அங்க சொல்றார். அதுல முதல்ல அந்த 6-8 வசனங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்லிட்டார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள் கொலை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். பாருக்கு மேல நான் எதுவும் பேசல, கர்த்தரேசு ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு இந்த 1800 வருஷத்துல இதெல்லாம் சம்பவிக்கும். இது எந்த அளவுக்கு உண்மைனா இன்னைக்கு நம்ம செக்யூலர் ஹிஸ்டரி உலக சரித்திரத்தை திருப்பி பார்த்தோம், கர்த்தரேசுக்கு பின் ஒரு 1800 வருஷங்கள்ல இந்த உலகத்தினுடைய தேசங்கள் ராஜ்யங்கள் அவர்கள் என்னென்னலாம் எதிர்கொண்டாங்க, என்னென்னலாம் செய்திருக்கிறாங்கன்னா இந்த யுத்தங்கள் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எளிமையானது தெரியும், எத்தனையோ பஞ்சங்களே கொலை நோய்களே அங்க வந்ததெல்லாம் கூட நமக்கு அங்க தெரியும். சோ இப்படி அந்த உலகத்தினுடைய சரித்திரம் கூட நிறைவேற வேண்டி இருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நிறைய சீஷர்களுக்கு என்ன சொல்றாங்க கர்த்தர் இயேசு, இருக்கு. இதுக்கு பின்னால்தான் நீங்கள் எதிர்பார்க்கிற தேவராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். அதுக்கு முன்னால நீங்க எதிர்பார்க்க கூடாது. இவைகள் எல்லாம் சம்பவிக்கணும். ஒரு 1800 வருஷம் இருக்குது. இதுதான் கிறிஸ்துவோட பாயிண்ட். சோ உலகத்தினுடைய சரித்திரத்தோட அப்படியே சபையினுடைய சரித்திரம் கூட திருச்சி சொல்றாரு. அதுதான் வசனம் 9-13. சோ இப்படி உலகம் வந்து அதனுடைய அனுபவங்களுக்குள்ள போகணும். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். இந்நாளுக்கு நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சோ இது வந்து என்ன சொல்றாருன்னா சபையினுடைய சரித்திரம் கூட இருக்கு. சபை இந்த 1800 வருஷத்துல பாருங்க, அவர்களே கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் எல்லாரால பகைக்கப்படுவாங்க. கர்த்தரேசு சீஷர்களுக்கு சீரியஸா சொல்றார், அந்த ராஜ்யம் அதனுடைய மகிமை கனம் சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால நீங்கள் இந்நாமத்து நிமித்தம் பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த அனுபவங்களுக்குள்ள இந்த சுவிசேஷக சபை அந்த 2000 வருஷங்களுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் இல்லாம ராஜ்யம் நீங்க எதிர்பார்க்க முடியாது முன்ன. அப்போ இந்த சபை கர்த்தர் இயேசுவுக்கு உண்மையா இருக்கிறதுக்காக இந்த ஒரு உபத்திரவங்களுக்குள்ள அங்க போவாங்க. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பிரதர் இங்க பேசுற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா பாருங்க என்ன சொல்றாருன்னா, and whosoever has not shared it has every reason to doubt his relationship to God as a son. ரொம்ப அதுக்கு நல்லா இருக்கு இந்த வார்த்தை. சோ சபைக்கு நிச்சயமா இருக்கிற விஷயம் இது, இந்த உபத்திரவம். கர்த்தரேஸ் அதைத்தான் சொல்லிட்டாரு. ஆனா சொல்லிட்டு அதை எப்படி எம்பசைஸ் பண்றாருன்னா, இதுல யார் யாருக்கு பங்கு இல்லையோ அவர்களை சந்தேகிக்கணும். தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு உண்மையிலேயே இருக்குதா இல்லையான்னு. சோ சபைனா கண்டிப்பா அவர்களே இஸ்மாயில் ஏசா வகுப்பானால வாதிக்கப்படணும். சோ இஸ்மாயில் ஈசாக்கு துன்பம் கொடுத்தாரு, ஏசா யாக்கோபுக்கு துன்பம் கொடுத்தாரு. சோ இந்த 2 வகுப்பாரு சபைக்கு நீழலு. சோ அப்போ அவங்கள துன்பப்படுத்துறவங்க அந்த இந்த கிறிஸ்தவ மண்டலமே அதை சார்ந்த ஜனங்கள் அங்க இருப்பாங்க. ஒரு உண்மையான சபைனா கண்டிப்பா இவர்கள் மூலம் அங்க சோதனைக்கு போராட்டங்களுக்கு பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த பாடுகள் இல்லைனா அது கூட அழகா சொல்றாரு பாருங்க, and so with the church as a whole when not persecuted by the Ishmael and Yusuf class it has been because there was so much of the spirit of the world or so much of cold love toward the Lord and his truth. Oruvela inda vagupparnala sabai enna padugiravargale thundapadutha padalena ena kaaranam aaguna avanga ulagathi naavila neranju poi anda anbula deva anbula muttilume kurainda or nilamaila irukkiradunala avangalukku idu varama irukum. ஆனா அப்படி இருப்பது வந்துட்டாங்க நல்லது இல்ல. சிறுமந்தே கண்டிப்பா அந்த உபத்திரவங்களுக்குள்ள அங்க போவோம். சோ இது ரொம்ப சுருக்கமா இந்த 6-13 வரைக்கும் பார்த்தோமா. அந்த 1800 வருஷங்கள் உலகத்தினுடைய சரித்திரமும் அதன் மத்தியில் இருக்கிற சபையினுடைய சரித்திரமும் அங்க என்ன நடக்கும்ங்கிறத கர்த்தர் இயேசு அங்க பேசிட்டாங்க. சோ இது மூலம் சொல்ல வர்றது கர்த்தர் இயேசு இவைகள் எல்லாம் சம்பவிக்கும், அதுக்கு பின்னால்தான் நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும். இப்போ அடுத்த ஒரு வசனம் சொல்றார், அது ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் 14-ம் வசனம். இன்னொரு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டி இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற முடிவு, நீங்க எதிர்பார்க்கிற ராஜ்யமே இந்த பூமியில வரணும்னா அதுக்கு முன்னால இதுவும் நடக்கணும். என்ன நடக்கணும்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் வித்தியாசப்படுறோம். இப்போ ஏன்னா மில்லனியல் பிக்சர்ஸ் கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன், அதனால சொல்றதில்ல. ஆனா இது என்ன சகோதரர் அங்க கருத்து கொடுத்திருக்கிறாங்க. சோ இது முக்கியமா நிறைவேற வேண்டி இருக்கு. எதுக்கு முன்னால? ஆர்மகதோனுக்கு முன்னால ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் கவனிக்கணும். வார்த்தை பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ராஜ்யத்தில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். யாருக்கு? அது பார்க்கும் போது பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு. இங்கிலீஷ்ல சொன்னா, அண்ட் திஸ் காஸ்பல் ஆஃப் த கிங்டம் ஷால் பி பிரீச்ட் இன் ஆல் த வேர்ல்ட் ஃபார் அ விட்னஸ் அண்ட் டு ஆல் நேஷன்ஸ். ஜாதிகள், நேஷன்ஸ், இந்த நேஷன்ஸ், இந்த ஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா இது புரிஞ்சு காட்டி இந்த வசனம் புரியாது. சோ இது நம்ம பார்க்கிற கர்த்தரே அங்க சீஷர்கள் கிட்ட அங்க சொன்னார், நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ராஜ்யம் இதெல்லாம் சம்பவியாமல் இங்க வராது. இவைகள் சம்பவிக்கும் அவர் ஒண்ணுன்னா சொல்ல போது அதுல முக்கியம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அங்க பிரசங்கிக்கப்படுவது. சோ அப்ப இந்த ராஜ்யமே எப்படி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சோ அதே போல உலக ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும், உலகத்துக்கும் அறிவிக்கப்படும். ஆனா பாருங்க, இது உலகம் வந்து அதைய சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவாங்கிற அர்த்தத்துல அங்க சொல்லப்படல. இஸ்ரேலுக்கு பிரசங்கிக்கப்பட்டுச்சு கர்த்தரேசுவின் காலத்துல, ஆனா அவருடைய ராஜ்யம் வருவதற்கு முன்னால அதே சுவிசேஷம் மற்ற ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். ஆனா அதுக்கு அவர்கள் எப்படி செவி சாய்ப்பாங்களா இல்லையானா, இஸ்ரேலே வந்துட்டு இஸ்ரேல் கண்களை எப்படி சாத்தான் குருடு பண்ணாரோ அதே போலதான் இந்த ஜாதிகள் கண்களும் சாத்தான் குருடு பண்ணிருக்கிறார். இஸ்ரேலையே இந்த சுவிசேஷத்தை சொற்பமானவங்க தான் கேட்டிருக்காங்க போது, ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும் போதும் ஜாதிகளையும் சொற்பமானவங்க தான் அது கேட்டுக்குவாங்க. சோ இதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் இயேசு எதுக்கு சொல்லல, எப்படி சொல்லலைன்னா, இந்த சாட்சியத்தின் இந்த சுவிசேஷம் ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும், எல்லாரும் மனம் மாறிடுவாங்க அப்படி சொல்லல. சோ இது வந்துட்டு வேர்ல்ட் கன்வர்ஷனுக்காக பிரசங்கிக்கப்படும். இது பிரசங்கிக்கப்படும் போது அந்த கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னா மனமாறுதல் நடந்துடும். அதுக்கு அவர் சொல்லவே இல்லை, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஜாதிகளுக்கு கரெக்ட் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படி படும்போது ஒரு சிலர், எப்படி இஸ்ரேல்ல ஒரு சிலர் தான் செவி சாய்ச்சாங்க 12 பேர், அதே போல இந்த உலகத்தின் ஜாதிகள் கூட ஒரு சிலர் செவி சாய்ப்பாங்க, அவர்களை கூட்டி சேர்ப்பாரு, அவர்கள் சிறு மந்தியா இருப்பாங்க. இதுக்காக இது வந்துட்டு அங்க பிரசங்கிக்கப்படும் என்று நாம அங்க பாக்குறோம். சோ இது வந்து நடந்துச்சா என்னும் போது இதுதான் பிரதர் ரசல் அப்ப சொன்னதும் நாம இப்ப விசுவாசிக்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. So this witness has already been given. ரசல் சொல்லும் போது ராஜ்யத்தை பற்றின இந்த சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கிறது அறிவிக்கப்பட்டாச்சு. அதாவது தேவனுடைய வார்த்தை அது எல்லா ஜாதிகளுக்குமே அங்க போயிடுச்சு. ஆனா எல்லா தனித்தனி நபர்களும் கேட்டிருக்கிறாங்களா அப்படின்னா அது கேட்டுங்க இல்லைங்களா, நம்மளே சொல்ல முடியும் இல்லைங்களா. எல்லா தனிப்பட்ட மனுஷங்க கேட்டிருக்கிறாங்களா, கேட்டிருப்பாங்களா அப்படின்னா அறிவிக்கப்பட்டாச்சானா நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்ல. அப்புறம் எப்படி, அது அவசியமே இல்லை, என்ன வசனம் அது சொல்லவே இல்லை. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது அறிவிக்கப்படுங்கிறது வசனம் கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது. சோ இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுவதை மாத்திரம் நாம எதிர்பார்க்கணும்னா, இண்டிவிஜுவலுக்கு பிரசங்கிக்கப்படும் அங்க தீர்க்க தரிசனம் சொல்லல. இட் வில் பி பிரீச்ட் அஸ் அ விட்னஸ் அண்ட் ஆல் த நேஷன்ஸ், எல்லா ஜாதிகளுக்கு போய் ஜாதிகளா இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இது நடந்துச்சானா பிரதர் ரசல் அவருடைய பார்வையில் அவர் சொல்லும் போது இது நடந்துச்சு. எப்படின்னா, இந்த ராஜ்யத்தை பற்றின இந்த சுவிசேஷம் அது எல்லா ஜனங்களுக்குமே இன்னைக்கு கையில இருக்குது. பைபிள், பைபிள். ஒருவேளை இந்த சுவிசேஷகர்கள், அதாவது ஊழியக்காரர்கள், உலகம் முழுக்க போயிட்டாங்க, எல்லா தேசத்துக்கும் ஊழியக்காரங்க கால் வச்சுட்டாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அவர்களுக்கு இந்த ராஜ்யம் பத்தியே தெரியாது, ஏதோ ஒரு கிறிஸ்துவ பத்தி தான் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் மூலம் இல்ல, மத்தையு மார்க் லூக்கா யோவான் என்ற அந்த நான்கு சுவிசேஷத்துல கர்த்தர் இயேசு பேசின அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷங்கள் உள்ளடங்கி இருக்குது. அந்த வேதமே எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா மொழிகளுக்கும் இன்னைக்கு போயிருக்குது என்று சொல்லும் போது அதன் மூலம் அது நிறைவேறிடுச்சு என்று நாம அங்க சொல்லலாம். இதை சகோதரர் அங்க சொல்லுறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க இல்லாட்டி அந்த கோணத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப முக்கியம் இது. நம்ம இன்னைக்கு நம்ம கூட இந்த விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஏன்னா இது பிரசங்கிக்கப்படும், அப்போ முடிவு வரும். சோ இப்ப முடிவு வருங்கிற காலத்துல நாம இருக்கிறோம், அப்ப நமக்கு கண்டிப்பா இதனுடைய நிறைவேறுதல் குறிச்சு ஒரு கேள்வி இருக்கணும், ஒரு கருத்து இருக்கணும், அது உண்மையா இருக்கணும், அத பத்தின ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். சோ அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதல் பாயிண்ட் என்னன்னா, சாட்சி அறிவிக்கப்படும் தேசங்களுக்கு. சோ இதே அறிவிச்சாட்சி என்று சொல்லியிருக்கிறாங்க ஃபோர்த் வால்யூம்ல, அதுதான் நாம அங்க பாக்குறோம். ஆனா ஒருவேளை அது டிஃபர் ஆகும் போது கூட அது நிறைவேறுவதற்காக நம்ம காத்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் கர்த்தர் இயேசு அந்த ரெண்டாவது கேள்விக்கு அவர் அங்க போறார். ஏன்னா அவங்களுடைய முதல் கேள்வி என்னன்னா, இந்த தேவாலயம் எல்லாம் இடிஞ்சிருன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எப்போ நடக்கும், இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? அநேகர் நாமத்துல வந்து கள்ள கிறிஸ்துக்களா இருப்பாங்க, அநேகரை வஞ்சிப்பாங்க, இந்த தேசங்கள் ராஜ்யங்கள் ஒன்னோட ஒன்னு ரொம்ப யுத்தங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, பஞ்சங்கள் எல்லாம் வரும், உங்களை உபத்திரவத்துக்குள்ள போடுவாங்க, என் நாமத்து நிமித்தம் நீங்க கூட 1800 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. இப்போ அந்த சுவிசேஷமே சாட்சியா அறிவிக்கப்பட்டுடும். இதெல்லாம் நடந்துட்டு பின்பு அவங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு வராரு, உங்களுடைய வந்திருத்தலுக்கு அடையாளம் என்ன? இப்போ அவர் அந்த வந்திருத்தலுக்கான அடையாளம் பத்தி பேசுவதுக்கு போறார். ஆனா இந்த ஆன்சர்ல நல்லா கவனிச்சோம்னா, இந்த பதில நல்லா கவனிச்சோம்னா, அவங்க டைரக்டா என்ன கேட்டாங்கன்னா, அந்த தேவாலயத்தினுடைய அழிவு எப்ப சம்பவிக்கும்னு கேட்டாங்க. ஆனா அந்த பதில நம்ம வாசிச்சோம்னா அதை பத்தி அவர் பேசவே இல்லை, கர்த்தர் இயேசு பேசவே இல்லை. ஏன் பேசவே இல்லைன்னா, ஒருவேளை அவர் பேசினார்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, தேவாலயத்தினுடைய அழிவை கர்த்தர் இயேசுனுடைய வருகையோட என்ன பண்ணிக்குவாங்க, சம்பந்தப்படுத்திக்குவாங்க. ஆனா தேவாலயம் எப்போ இடிஞ்சிச்சு? கிபி 70. ஆனா கர்த்தர் இயேசு வருவதும் ராஜ்யம் ஸ்தாபிப்பதும் அங்கிருந்து எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட 1800 வருஷம் இருக்குது. ஒருவேளை அவங்க கேள்விக்கு பர்டிகுலரா தேவாலயம் கூட அப்படின்னு அவர் கர்த்தர் இயேசு ஏதோ ஒரு பதில் சொல்லியிருந்தா, அந்த தேவாலயத்தினுடைய அழிவோட அவருடைய வந்திருத்தல் ராஜ்யம் ஸ்தாபித்தலோடு அவர்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ளுவாங்கிற காரணத்தினால கர்த்தர் இயேசு பர்பஸாவே அது பத்தி அங்க பேசவே. தேவாலயத்தின் அழிவு இருக்கட்டும், ஆனா இவ்வளோ விஷயங்களே 1800 வருஷத்துக்கு நடக்கும், அதுக்கு பின்னால்தான் என்னுடைய வந்திருத்தல் வரும், அதுக்கு அடையாளம் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லிட்டு அங்க உள்ள போற. அப்படி அந்த பதில் சொல்லும் போது சகோதர சகோதரிகளே நாம பார்க்கிறோம், மத்தையில ஒரு முக்கியமான பாகம் அங்க மிஸ் ஆயிருக்கு. அதாவது அந்த இஸ்ரேல் தேசத்தின் மீதும் கூட வரப்போகிற அந்த அழிவை கர்த்தர் இயேசு இங்க பேசியிருக்கிறார். தீர்க்க தரிசனம் பாருங்க, இந்த யுகம் முடியுது, இது ஒரு அறுவடை, இதுக்கு பின்னால் ஒரு யுகம் இருக்கு, முடிவுல ஒரு அறுவடை இருக்கு. கர்த்தர் இயேசு இந்த தீர்க்க தரிசனத்துல பேசும் போது இந்த அறுவடை பத்தியும் பேசுறார், இந்த அறுவடை பத்தியும் பேசுறார், இந்த யுகம் முடிவு பத்தியும் பேசுறார், இந்த யுகம் முடிவு பத்தியும் பேசுறார். எப்படி பேசுறார்? இந்த அறுவடை இந்த யுகம் முடிவுக்கு, இந்த அறுவடை இந்த யுகம் முடிவா ஒரு நிழலா வச்சு பேசுறார். சோ அதனால அவர் கொஞ்சம் ரொம்ப ஞானமா இங்க டீல் பண்ணிருக்கிறார் இந்த விஷயங்கள். சோ இப்போ லூக்கால இதே தீர்க்க தரிசனம் பதிவாகி இருக்கு, ஆனா லூக்கால இருக்கிற இந்த பகுதி மத்தையும் மார்க்கில காணும். அது என்ன பகுதினா, இந்த யூத யுகத்தின் முடிவுல கர்த்தர் இயேசு மரிச்சதுக்கு பின்பு அந்த யுகம் அந்த தேசம் அழிவுக்குள்ள வருவதும்
பத்தி பேசிருக்கிறாரு. ஆனா இது மத்தேயு மார்க்கில் குறிப்பிடப்படல, லூக்கால குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா 21 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும்.
எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள் எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிவிட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கணியும் உண்டாகும். பட்டாசருக்கினாலே விடுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். பிரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் பிரஜாதியாரால் விதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின்
இந்த தீர்க்க தரிசனம் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு உடைய அந்த மாபெரும் தீர்க்க தரிசனத்துல ஒரு பகுதியா இருக்கு. ஆனா இது மத்தேயு மார்க் வந்து ஏனோ விட்டுட்டாங்க, ஏனோ அதை எழுதல, பதிவு செய்யல. ஆனா லூக்கா மூலம் தேவநாதிய பதிவு செஞ்சிட்டாங்க. ஆக்சுவலா கர்த்தர் இயேசு இந்த தீர்க்க தரிசனம், அதாவது நம்ம மைண்ட்ல இருக்குங்களா உங்களுக்கு, இந்த பாடத்தினுடைய தலைப்பு நமது கர்த்தருடைய மாபெரும் தீர்க்க தரிசனம். நம்ம என்னதான் தியானிக்கிறோம், இந்த 12 பாடத்துல லார்ட்ஸ் கிரேட் ப்ராஃபஸி, இந்த 24 அதிகாரத்து முழு தீர்க்க தரிசனம், அந்த முழு தீர்க்க தரிசனத்தை தியானிக்கிறோம். எப்படி கேள்விகள் ஆரம்பிச்சு, எப்படி பதில்கள் வருது, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வருதுன்னா மெடிடேட் பண்றோம். சோ இந்த முழு தீர்க்க தரிசனத்துல இந்த பகுதி கர்த்தர் இயேசு பேசினார். ஆனா இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லைங்களா, இதை பத்தி தான் பேசிருக்கணும். என்ன சொல்றாரு, எப்படி ஆரம்பிக்கிறார், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்க காணும் போது அது நினைவு சமீபம் ஆயிட்டு இருந்து ஆரம்பிக்கிறாரு. இப்ப எதை பத்தி பேசிருக்கிறார் கர்த்தர் இயேசு, எப்ப நடந்தது பத்தி பேசுறாரு, அதுதான் பேசிருக்கார். சோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலேம் இஸ்ரவேல் இங்க இது பேசினார். ஆனா அது மத்தேயு மார்க்கில் பதிவாகல. ஏன் பிரதர் ரசல் அழகா ஒரு கருத்து சொல்றாரு, சுவிசேஷகர்களுக்கு கர்த்தர் இயேசு இந்த தீர்க்க தரிசனம் பேசும் போது
ஏற்கனவே சொன்னோம், இந்த யுக முடிவு, இந்த யுக முடிவு ரெண்டுமே பேசுறார், இந்த அறுவடை, இந்த அறுவடை ரெண்டுமே பேசுறார். ஆனா எப்படி பின்னாடி யுக சுவிசேஷகத்தின் முடிவுல நடக்க போகிறவைகளுக்கு யூத யுகத்தின் முடிவுல நடந்தவைகளை ஒரு நிழலாக மாத்திரம் காமிக்கிறார்.
இந்த ரெண்டு யுகம், ரெண்டு அறுவடை, இது பத்தி எல்லாம் ஒரு தெளிவு இல்லாத அந்த சுவிசேஷகர்கள் ஒருவேளை ஒரே விஷயத்த ரெண்டு முறை அவரு ரிப்பீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிருக்கலாம் என்பது சகோதரருடைய கருத்து. உண்மை அதுதான். ஆனா அது தேவனே அந்த குறை மத்தையுள்ள மார்க்கில் இருந்துட்டாலும் லூக்கா மூலம் அதை அங்க அழகா காண்பிச்சது. கேள்வி இவைகள் எல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும், கர்த்தேசு என்ன சொல்றாங்க அந்த பதில்கள்ல, முதல்ல இந்த யுகமும் முடியும், இந்த யுகத்தின் முடிவில் உங்கள் தேசம் கூட அழிவுக்குள்ள வரும், அப்புறம் ஒரு 1800 வருஷம் இருக்கு, அதுல இந்த உலகத்தினுடைய சரித்திரம் இருக்கு, உங்களுடைய சரித்திரம் இருக்குது, அதுக்கு பின்னால அந்த யுகத்தின் முடிவு வரும், அந்த யுகத்தின் முடிவில் ஒரு அந்த என்ன சொல்ற, நீங்க மாம்சீக இஸ்ரேலர்னா அங்க ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலர் இருப்பாங்க, அவங்களுடைய சிஸ்டம்ஸ் கூட அழிவுக்கு வரும். இப்படித்தான் கர்த்தர் இயேசு அங்க பேசிருக்கிறார். சோ அப்படி பேசிருக்க போது இந்த யுகத்தின் முடிவு பத்தி கூட பேசிருக்கிறாரு. ஆனா அது மத்தேயு மார்க்கில் இல்ல, லூக்கா மூலம் இருக்கு. ஆனா அந்த லூக்கால இருக்கிற இந்த வசனங்களை வாசிக்கும் போது இது கண்டிப்பா யூத யுகத்தின் முடிவு பத்தி தான் கர்த்தர் இயேசு பேசிருக்கிறார் என்பது நமக்கு அங்க நல்லாவே அங்க தெரியும் சகோதர சகோதரிகள். சோ அந்த இப்ப வாசிச்ச வசன பகுதி அது தெளிவாக யூத யுகத்தின் முடிவுல அந்த யூத தேசம் கர்த்தர் இயேசு சொன்னார் இல்லைங்களா, அந்த சாபம் உங்கள் வீடு உங்களுக்கு அதனுடைய நிறைவேறுதலாக அதுவும் அழிவு அழியவர் பத்தி அங்க பேசிட்டார். சரி, சோ அந்த பகுதி யூத யுகத்தின் முடிவுல அந்த தேசத்தின் மீது நிறைவேறின தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அது நாம இன்னும் கூர்ந்து கவனிச்சோம்னா அது சுவிசேஷ யுகத்தின் முடிவில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் மீது வரப்போகிற அந்த முடிவை தான் ரொம்ப அருமையா காண்பிக்குது. இத மத்தேயு மார்க் நல்லா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப வசனம் வாசிங்க மத்தேயு 24 பதினஞ்சுல இருந்து 22 வருஷங்கள் வரைக்கும்.
மேலும் பாழாகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மழையிற்கு ஓடி போவார்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாவிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன், அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளில் ஆவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனெனில் உலகம் உண்டாவது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிரம் தப்பி போவது இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாள் குறைக்கப்படும்.
இந்த தீர்க்க தரிசன பகுதி சகோதர சகோதரிகளே, சுவிசேஷ யுகத்தின் முடிவு விஷயங்களை ரொம்ப அருமையா அங்க சொல்லியிருக்கு. மார்க்கிலும் இது இருக்கு பாருங்க. இந்த மத்த 24 அதிகார தீர்க்க தரிசனம் படிக்கும் போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். என்னன்னா, சொல்லப்பட்ட இந்த பகுதி
அது இந்த யுகத்தின் முடிவை பத்தி பேசுதா இல்ல இந்த யுகத்தின் முடிவை பத்தி பேசுதா என்று.
சோ ஏற்கனவே காண்பிச்சோம் கர்த்தர்
இயேசு இந்த யுகத்தின் முடிவை பத்தி தெளிவா அங்க லூக்கால பேசிருக்கிறார். இதே தீர்க்க தரிசனத்துக்கு இன்னொரு பகுதி இந்த வசன பகுதி இருக்கு. இது பார்க்கும் போது கிட்டத்தட்ட இது ரெண்டுமே கூட குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப தெளிவா நான் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல, பிரதர் சொன்ன எல்லாத்தையும் பேச விரும்பல, ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். தெளிவா பார்த்தா இந்த வசன பகுதி சுவிசேஷத்தின் முடிவை பத்தி தான் அழகாக அங்க குறிக்கும். ஆனா இதுக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கும்
சரிங்களா. எப்படி சொல்லலாம்னா, பிரதர் அழகா 4 பாயிண்ட் சொல்ற. இந்த வசன பகுதி சுவிசேஷ யுகத்தின் முடிவில் நடக்கிறத பத்தி தான் பேசுதுங்கிறதுக்கு என்ன 4 விஷயம்னா, முதல்ல இந்த வசன பகுதியில முதல் வசனத்துல என்ன வருதுன்னா, பாழாக்குகிற அருவறுப்பு சொல்றார். பாழாக்குற அருவறுப்பு எப்ப வந்துச்சு? பாழாக்கும் அருவறுப்பு என்ன? எப்ப வந்துட்டாங்க பாத்தீங்களா? அப்போ சொல்லப்பட்ட சம்பவம் அதுக்கு பின்னால, இப்ப அதுக்கு பின்னால நடக்கணும் இல்லைங்களா? யூத யுகம் முடியுங்கிறது எப்போ?
அதுக்கு ரொம்ப முன்னால இல்லைங்களா? ரொம்ப முன்னாடி. இப்ப பாலாக்கும் அருவறுப்பு சொல்றாருன்னா, இங்க இருந்து எங்கேயோ சம்பாதிங்க 539 ஸ்தாபிக்கப்பட்டு அது பரிசுத்த ஸ்தலத்துல நிற்கிறத நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா அப்படியே யுகம் எல்லாம் கடந்து வருது. சோ அப்போ பேசப்பட்ட தீர்க்க தரிசனம் இதுக்கு பின்னால
வர்றத பத்தி தான் பேசப்பட்டது. கூட சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, இதுவரை உண்டாயிராத என்ன சொல்றாரு, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவமே உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ அதுவும் நமக்கு நல்லா தெரியும், சுவிசேஷத்தின் முடிவுல தான் வருதுன்னு. அப்புறம் நம்ம பார்க்கும் போது அந்த அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, அது குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் அந்த அளவுக்கு ஒரு உபத்திரவம் என்று சொல்லும் போது கண்டிப்பா அது சுவிசேஷத்தின் முடிவு தான். அப்போ சுருக்கமா சொல்லலாம், இந்த வசன பகுதி தீர்க்க தரிசனம் சுவிசேஷத்தின் முடிவுல நடக்கிற விஷயங்கள் பத்தி தான் சொல்லுது. ஆனா பாருங்க, இப்ப கன்ஃபியூஷன் இருக்கும் பாருங்க. எப்படின்னா, தானியேல் எடுத்தோம்னா அவரு கூட சொல்லுவார் 9:27 வசனத்துல அந்த முதலாம் வருகை பற்றின தீர்க்க தரிசனம், தானியேலின் 70 வாரங்கள் தீர்க்க தரிசனத்துல கடைசி வாரம் பத்தி பேசுவார். தெரியும் இது நமக்கே, கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை அந்த நிஜமான பலியாக கொடுத்துடுவாரு. அப்படி கொடுப்பதின் மூலம் பழைய ஏற்பாட்டின் நிழலான பலிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாரு. அப்புறம் வசன வாசிங்க, இது தமிழ்ல ராங் டிரான்ஸ்லேஷன் இல்லைங்களா, இது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி கர்த்தர் இயேசு நிழலான பலிகள் எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு நிஜமான தன் ஜீவனை பலியாக கொடுத்திருப்பாரு, ஆனாலும் அங்க ஒரு பாலாக்குற அருவறுப்பு இருக்கும். அந்த பாலாக்குற அருவறுப்பு தீர்ப்பின் மீது என்ன வரும் பிரச்சனத்துல? அந்த பாலாக்குகிற அருவறுப்பின் மீது அங்க வரும். என்னன்னா பாருங்க, கர்த்தர் இயேசு மறிச்சதுக்கு பின்னால அந்த நிழலான பலிகளுக்கு எந்த வித விசேஷமும் இல்ல. ஆனா அந்த நிழலான பலிகளை அந்த யூத ஜனங்கள் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க, செய்துட்டு தான் இருந்தாங்க. இது அருவறுப்பு, பாலாக்குற அருவறுப்பு. உண்மையான நிஜமான பலி ரேன்சம் கொடுத்த பின்பும் அந்த நிழலை அவர்களை பின்பற்றிட்டு இருப்பது, அந்த நிழலான பலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அருவறுப்பு. சோ இதுவே ஒரு காரணம் அவர்கள் மீது அந்த ஒரு அழிவு வருவது. சோ இது வந்து கிளியரா பேசுது,
இந்த யுகத்தின் முடிவுல கர்த்தர் இயேசு மரணத்துக்கு பின்பு இருந்துட்ட நிழலான பலிகள், அவர் கொடுத்த உண்மையான பலிய அது வந்துட்டு பொய்யாக்குற மாதிரி இருந்துச்சு, அது தேவன் பார்வையில் அருவறுப்பு. அதுவே ஒரு காரணம் அந்த தேசத்தின் மீது அந்த அழிவு வருவதுக்கு.
இதே டேனியல் இங்க பேசிருக்கிறார் இல்லைங்களா? சோ அதனால சிலர் என்ன நினைச்சு கூடும்னா, இந்த வசன பகுதி
இந்த யுகத்தின் முடிவு பத்தி தான் அப்படின்னு நினைக்க கூடும்.
ஆனா அதே டேனியல் 11:21 12:21 வாசிச்சீங்கன்னா, அங்க இன்னொரு பாலாக்கு மறுவறுப்பு பத்தி பேசுறாரு.
அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், அவனுக்கு இவனுக்கு ராஜ்ய மரத்தின் மேன்மையை கொடாது இருப்பார்கள், ஆனாலும் இவன் சமாதானமா
மன்னிக்கணும். 11:31
ஆனாலும் அவனிடத்தில் இருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவறுப்பை அங்கே வைப்பார்கள்.
11:31 ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தோம், 1800 ஹிஸ்டரி 11:31 முழுக்க தெளிவா பேசுது. அதுல அந்த வசனம் பர்டிகுலரா சொல்றது எப்படி, போப் மார்க்கம் அங்க ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறது, அதுதான் இந்த வசனம். இதே 12:16 இருக்கு வசனம் வாசி. அதிகாரங்கள பேசுற பாலாக்கு மறுவறுப்பு எதுனா பாத்தீங்களா, புரியுதுங்களா? சோ 9 ஒரு பாலாக்குற அருவறுப்பு பேசுறாரு. அது யூத யுகத்தின் முடிவுல கர்த்தர் இயேசுவின் பலிக்கு பின்னால அவர்கள் கடைபிடிச்ச அந்த நிழலான பலிகள், அது தேவன் பார்வையில் அருவறுப்பா இருந்துச்சு, அது நிமித்தம் அவர்கள் மேல அழிவு தேவன் அனுமதிச்சது அந்த அதிகாரம். ஆனா இந்த 2 பேசுறது பாலாக்கு மறுவறுப்பு மீண்டும் என்னன்னா, அது சுவிசேஷம் 539 போப் மார்க்கமே அவர்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது பத்தி அங்க அவர் அங்க பேசுறார். சோ அப்போ இந்த பாலாக்கு மறுவறுப்பு வரும் என்று சொல்லும் போது கண்டிப்பா இந்த வசன பகுதி
அந்த பாலாக்கு மறுவறுப்பு அதுக்கு பின்னால வர காலம், அதுக்கு பின்னால வர
முடிவு பத்தி அங்க பேசுறதாக அங்க சொல்லப்படுது. இது உண்மையிலேயே இருந்துச்சு, இது பிரதர் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். சோ அது வேணா நான் கேள்வியா கேக்குறேன், ஏன் வந்து தேவன் போப் மார்க்கத்தை பாலாக்கு மறுவறுப்பு சொல்லிட்டார்? இது ஒரு ரெஃப்ரெஷிங் கேள்வி. போப் மார்க்கம் தேவனு பாலாக்கும் அருவறுப்பு அருவறுப்பு போப் மார்க்கத்துக்கிட்ட நிறைய குற்றங்கள் இருந்துச்சு. ஒரு குற்றம் முக்கியமான காரணம், தேவன் அதை பார்த்து சொன்னார் இது அருவறுப்பு. என்ன குற்றம் தெரிஞ்சு தான் இப்பதான் பேசிட்டாங்க. திருப்பலி கரெக்டான வார்த்தை இல்லைங்க, ரொம்ப முக்கியம் மாஸ். சோ அதுதான் ஆக்சுவலா அது ஏன் பாலாக்குற அருவறுப்பு சொன்னார் அப்படின்னா, கர்த்தர் இயேசு தேவனுடைய குமாரன் கொடுத்தாரு அந்த உன்னதமான ஈடு பலி, அதனால மாத்திரமே பாவியில் பாவத்திலிருந்து மீட்பு இருக்குது பாவிகளுக்கு. அந்த பலிக்கு நிகர் எதுவும் கிடையாது, அந்த அந்த பலிக்கு மாற்று எதுவுமே அங்க இல்ல. ஆனா இத வந்துட்டு இந்த கிறிஸ்தவ மண்டலமே ஏற்றுக்கொள்ளாம உணராம கர்த்தர் இயேசுவின் அந்த ஈடு பலிய குறைவா மதிப்பிடும் வகையில தங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பு கிடைக்கணும் என்பதுக்காக அந்த திருப்பலி பூசை அது வந்து அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அதுல அந்த அப்பம் அந்த திராட்சரசம் அந்த வார்த்தைகள் சொல்லும் போது உடனே அது கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமுமா மாறிடும். அதை பிக்கும் போது கர்த்தரேசு மீண்டும் சிலுவையில பலியாக அறையப்படுகிறார் என்ற அந்த எண்ணம் இதெல்லாம். சோ பாருங்க, இதுதான் அந்த தேவன் பார்வையில தன்னுடைய குமாரனுடைய விலையேற்ற பலியை அவமதிக்கிற ஒரு காரியமா இந்த அமைப்பு கிட்ட பார்த்து இது நிமித்தம் தான் சொன்னார். இது பாலாக்கிற பாருங்க, இது கூட அருமையான ஒரு நிழல். என்ன நிழல் இருக்குதுன்னா, யூத யுகத்தின் முடிவுல கர்த்தர் இயேசுவின் பலியை புரிஞ்சுக்காம அந்த யூத ஜனங்கள் அந்த தேசமே அந்த நிழலான பலிகளையே செய்தான். அதுதான் சொன்னாரு, அந்த பாலாக்குகிற அருவறுப்பு வந்து நிக்கும். அது நிகழ்ந்தனாலே நிர்மூலம் அதன் மீது சொரியும். அப்படின்னா அந்த ஜனங்கள் கர்த்தரேசனுடைய பலியை மதிக்காம இந்த நிழலான பலிகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தது நிமித்தம் தேவ கோபாக்கினைக்கு உள்ள ஆகிறாங்க. அது பாருங்க அருமையான நிழல். அப்ப எதுக்குன்னா, சுவிசேஷகத்துல கூட அப்படித்தான். இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கூட, ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய அந்த கிறிஸ்தந்தம் கூட, கிறிஸ்தவ மண்டலம் கூட கர்த்தர் இயேசுனுடைய நிஜமான பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவர்களே ஒரு அதே தலைய தவற மீண்டும் இவங்க செஞ்சு அந்த பூசை பலி அங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. சோ இதனாலேயே இந்த அமைப்பின் மீது கர்த்தர் இயேசுவின் வருகையில அந்த நியாய தீர்ப்பு அவங்க மேல அங்க வரும். சோ இந்த பலி பத்தி பேசும் போது அது பரிசுத்த ஸ்தலத்துல நிற்க காணும் போது, சோ இந்த பாலாக்கு முறையோருக்கு ஸ்தாபிக்கப்படும் 539 ஒரு 1200 வருஷ கால பகுதியில தொடர்ந்து ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை வஞ்சிக்கும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையுமே வஞ்சிக்கிற அளவுக்கு இந்த ஒரு பாலாக்கு மறுவப்பு கிரியை செய்யும். எப்ப வரைக்கும், 1846 பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுகிற வரைக்குமே இது அங்க இருக்கும். ஆனா இது காரணமாக எப்படி யூத யுகத்தின் யுகத்தின் முடிவில் அந்த தேசத்தின் மீது அழிவு வந்துச்சோ, அதே போல சுவிசேஷ யுகத்தின் முடிவில் இந்த கிறிஸ்தண்டம் மேல கூட அழிவு அங்க வரும். இது பரிசுத்த ஸ்தலத்துல நிற்க காணும் போது சொல்லும் போது அது உண்மையிலே அப்படித்தான் இருந்துச்சுங்கிற கூட சில ப்ரூஃப் பிரதர் அழகா சொல்றார். அதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது என்னதான் அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து போப் மார்க்கெட்ல இருந்து பிரிஞ்சு போனவங்க, சோ இந்த சர்வீஸ் அவங்க செய்யறது இல்ல. ஆனாலும் கூட அதனுடைய உண்மையான அர்த்தத்துல அவங்க அதை பார்க்கறது இல்லை. அப்படின்னா உண்மையிலே இது கர்த்தரேசனுடைய ரேன்சம், அதை இது அவமதிக்குது, அதனாலதான் இது செய்யக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் இல்ல, அவங்க செய்யறதில்ல. ஆனா இந்த அர்த்தம் அவங்க நோக்கி பாக்கறது இல்ல. இன்னும் விசேஷமா, போப் மார்க்கம் தான் அந்தி கிறிஸ்துன்னு கண்டுபிடிச்ச மார்டின் லூதர் அவரு என்ன பண்ணார்னா, ரொம்ப நாள் கழிச்சு அவரு அவருடைய சொந்த ஊர் சபைக்கு வரும்போது அங்க இந்த மாஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன் நிறுத்தி வச்சீங்க, நீங்க மறுபடியும் செய்யுங்கன்ட்டு மறுபடியும் அந்த பூசை பலிகளை அவர் இருந்த சபையில சர்ச்சில் அவர் ஆரம்பிச்சு கூட வைக்கிறார். அப்படின்னா அந்த காலமெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துல இந்த பாலாக்கு மறுவெறுப்பு நின்றுட்டே இருந்துச்சு என்பதுக்கு அங்க ஒரு காரணம் பிரதர் அங்க சொல்றாங்க. சரி, இது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, சோ இது இந்த வசன பகுதி, இப்ப சொல்லிட்ட வசன பகுதி சுவிசேஷத்தின் முடிவில் நடக்கிற தீர்க்க தரிசனம் என்று அங்க பாக்கலாம். சோ அப்போ இது நிற்க நீங்க காணும் போது அவர் சொல்லிட்ட வசனங்களை சீக்கிரமா நம்ம முடிப்போம். வசன வாசிங்க, இப்போ மத்தே 24:17-18.
வீட்டின் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாவிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன்.
சோ இதெல்லாம் ரொம்ப அருமை. இது நமக்கு தெரியும், பேசிக் கிளாஸஸ்லயே நம்ம எடுக்கிறோம். பாருங்க, இது ஒரு வகையில இந்த தீர்க்க தரிசனத்தை ரெண்டுக்குமே கூட நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது யூதயுகத்தின் முடிவுல அந்த பாலாக்குதல் அவங்களுக்குள்ள இருந்து அது நிமித்தம் அவர்கள் மீது அந்த அழிவு வந்த போது அங்க இருந்த யூதர்களுக்கும் இந்த வசனம் வந்து அங்க பொருந்தும். சோ இப்போ அந்த யுகத்தின் முடிவு அந்த அழிவு அதுக்கும் இந்த தீர்க்க தரிசனமே நிறைவேறி இருக்குது. எப்படின்னா, அப்போ அங்கிருந்தவர்கள் யூதயாவை விட்டுட்டு மலைகளுக்கு ஓடி போக கடவுள்னா, யூதா தேசம் அழிவுக்கு வந்த போது அங்கிருந்தவங்க மற்ற தேசங்களுக்கு போனதுக்கும் நிறைவேறும். ஆனாலும் ரொம்ப அருமையா இது இந்த தீர்க்க தரிசனம் எப்பதான் பொருந்தும்னா, அது சுவிசேஷ யுகத்தின் முடிவுல. இந்த பாராக்குகிற அறிவறுப்பு போக் மார்க்கம் இதையெல்லாம் நம்ம பார்த்த பின்பு சகோதர சகோதரிகளே பாருங்க அதிக வசனம் சொல்லும் போது இப்ப வசனம் வாசிங் சிஸ்டர் அது அவசியம் இல்ல உங்களுக்கு தெரியும். வீடு விசுவாச நிலை மற்ற சபைகள்ல விசுவாச நிலையில இருக்கிறவங்க அதில் உச்சம் மேல் கூறேன்னு சொல்லும் போது அந்த விசுவாச நிலையிலேயே ஒரு உயர்ந்த நிலைமையில இருக்கிறவங்க வேற எது பத்தியும் சிந்திக்காம அந்த விசுவாச பிரிவுகள்ல தங்களுக்கு கனம் மகிமை புகழ் தரக்கூடிய அந்த பட்டங்களு பாஸ்டரு ரெவரண்டு இதையெல்லாம் தேடி உள்ள போகாம அல்லது தங்களை காட்டிலும் புரிந்து கொள்கிற குறைவா இருக்கிறவங்ககிட்ட மேற்கொண்டு கருத்துக்களை கேட்கறதுக்கு போகாம அவர்கள் தெளிவா முடிவு செய்துட்டு அவர்களை எங்க அங்க எங்க போனோம் மலைக்கு போனோம். நெக்ஸ்ட் அதே போல வயல் வந்து உலகம் நிலம் உலகம் சப்ப உலகத்துல இருக்கிறவர்கள் கூட இந்த விஷயங்களை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு வரும்போது அவர்கள் நெக்ஸ்ட் ஒரு பெயர் சபையில போய் அதன் மூலம் தேவனை தேடுவதற்கு முயற்சிக்காம நேரடியாக அங்க அதை விட்டுட்டு வெளியே வரணும். சோ இங்க யூதையா சொல்லும் போது இது எதுக்கு நிழல்னா எதுக்கு அடையாளம்னா கிறிஸ்தவ மண்டலம் கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கிறவங்க உடனே மலைக்கு போகணும்னு சொல்லும் போது இங்க அந்த மலை அங்க சகோதரர் சொல்லும் போது அது வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப சிம்பிள் பிரதர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு பட் அது நான் சொல்லணுங்கிற அவசியம் உங்களுக்கு அங்க இல்ல. ஆனா இதுல சில கஷ்டம் இருக்குது மத்த 24:19 வசனம் வாசிங்க
அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ.
ஆமா சோ இது அழகா தெரியும் இல்லைங்களா. சோ இது அந்த கிறிஸ்தவ மண்டலத்துல அநேக ஆத்மாக்களை கிறிஸ்துக்குள்ள கொண்டு போறக்கு முயற்சிக்கிறவங்க முயற்சித்திட்டு இருக்கிறவங்க அப்படி வந்துட்டு ஆத்மாக்களுக்கு சத்திய ஆதாரம் கொடுத்துட்டு இருக்கிறவங்க இவங்களை குறிக்குது. சோ இவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் இவர்களை இதெல்லாம் புரிஞ்சு அங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறக்கு என்று சொல்லும் போது அது மிகப்பெரிய சோதனையா இருக்கும். ஆனா அவர்கள் அப்படித்தான் செய்யணும் வேற வழி இல்ல இது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் அடுத்தது வாசிங்க நீங்கள் ஓடி போகுதல்
சுவிசேஷத்தின்
அறுவடை பத்தி கத்திரையே பேசிட்டாங்க. ஓடி போவது அதாவது இந்த பாபிலோன் விட்டு ஓடி போவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஓடி போவது மாறி காலத்துல நடக்காம பார்த்து கொள்ளுங்க. வின்டர் இங்கிலீஷ்ல வின்டரு சம்மருக்கு பின்னால வருவது அதாவது என்ன சொல்லலாம்னா சம்மர்ல வந்து அறுவடை அறுவடை நடக்கும் போது அந்த அறுவடை செய்கிறவங்க மணிகள்ல களஞ்சியத்துல சேர்த்த பின்பு அந்த களைகள் கட்டுக்களை அவங்க வச்சிருப்பாங்க எரிக்கிறதுக்கு. ஆனா எப்ப எரிப்பாங்கன்னா அத அந்த அறுவடை சம்மர் கடந்து வர வின்டர்ல எரிப்பாங்க. ஏன்னா வின்டர்னா குளிர்காலம் மாரிக்காலம் அப்பதான் இந்த எரித்தல் வேலை அங்க நடக்கும். சோ அப்ப இந்த சுவிசேஷத்தின் அறுவடையிலேயே நீங்க இந்த வாய்ப்பு பெற்றுக் கொள்ளுங்க. மாறாக அந்த அறுவடை முடிஞ்சு நீங்க அங்க போக வேண்டாம். ஆனா பாருங்க பிரதர் ரசில் இங்க ஒரு அருமை பாயிண்ட் சொல்றாரு. We have to remember that there are to be two classes of wheat saved in this harvest contrary to the nature though it be. இயற்கைக்கு மாறா இருந்தாலும் இயற்கையில எப்படின்னா ஒரு அறுவடைனா ஒரு கோதுமை சேர்க்கப்பட்டுடும் பட் இயற்கைக்கு மாறா இருந்தாலும் சுவிசேஷக அறுவடையில ரெண்டு விதமான கோதுமை மணிகள் அங்க சேர்க்கப்படுவாங்க. ஒருத்தங்க அந்த மாரி காலத்துக்கு முன்பு சேர்க்கப்படுறவங்க சபை ஆனா இன்னொருத்தவங்க யாரு அந்த மாரி காலத்தின் போது அந்த வின்டர் டைம்ல அந்த மகா உபத்திரவத்துல இந்த அமைப்புகள் எல்லாம் நியாய தீர்ப்புக்குள்ள போகும் போது அங்க இருந்து வருவாங்க திரள் கூடத்தார். அது நமக்கு தெரியும் எரேமியா 8:20 சொல்றார் இல்லைங்களா அது நமக்கு தெரிஞ்ச வசனம். சோ இது திரள் கூட்டம் கூட அங்க வருவாங்க என்று சொல்றாங்க. இப்போ நமக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு வசனம் நெக்ஸ்ட் என்னன்னா நீங்க ஓடி போறது எப்பப்ப இருக்க வேண்டாம் மாரி காலத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அது பார்த்தாச்சு. இது ரொம்ப பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள இது ஒரு துருப்பு வசனம். ராஜ்யமே ஸ்தாபனம் ஆகலங்கிறதுக்கு ஏன்னா அது அதுதான் நம்ம ரொம்ப அண்டர்லைன் பண்ணோம். பிரதர் ராசல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுக்கற வசனம் பாருங்க. இந்த வசனம் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஓடி போவது எங்கேயா இருக்க கூடாது. சாரி, இப்ப நான் வந்துட்டு வால்யூம் ஸ்டடிக்கு அப்பாற்பட்டு பேசுறேன், ஆனா அது நன்மைக்காக. ஏன்னா சமீபத்தில் அந்த அனுபவங்கள் போய் ராஜ்யம் பத்தி தெளிவுபடுத்துறதுக்கு வசனங்கள் பேசும்போது சகோதரர்கள் இந்த வசனம் வைக்கிறாங்க. அதாவது இந்த அறுவடை நடந்துட்டு இருக்கும் போ, அறுவடை எப்ப இருக்க கூடாதுன்னு சொல்றது. அப்போ அந்த ஓய்வு நாள்கள் நமக்கு நல்லா தெரியும். என்ன ஓய்வு நாள்? 1000 ஆண்டு அரசாட்சி, இந்த மில்லனியல் டே, இந்த சப்பாத், கிரேட் சப்பாத். ஓடி போதல் அப்படின்னா இந்த பாபிலோனை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் அறுக்கிற மணிகளாக போய் சேருவது அந்த ஓய்வு நாளுக்கு முன்னமே நடந்தணுங்கிற மாதிரி வசனம் இருக்கு. 1000 ஆண்டு அரசாட்சியும் ஆரம்பிச்சிருச்சு, ஓடி போயிட்டும் இருக்கிறோம்னா எப்படி? வசனம் அப்படி இல்லையே. நான் சொல்றது புரியுதுங்களா? இது எப்படி ஒரு கன்ஃபியூஷன் வசனமா அவங்க பாக்குறாங்க. ஆனா ரொம்ப தாழ்மையா அந்த தூதன் அவருடைய அந்த மைக்கோடு அந்த எழுத்து அது மேல விசுவாசம் வச்சு அழகாக புரியும். 4 வரியில பிரதர் அசில் அழகாக சொல்றான். The Sabbath meant is the great anti-typical Sabbath, the millennium. சொல்லப்பட்ட ஓய்வு நாள் 1000 ஆண்டு அரசாட்சி தான். The 7000th year Sabbath, 7வது 1000 ஆண்டு வருஷம். If we got started on our flight before it began chronologically, so much the more favorable. என்னதான் அர்த்தம்? அந்த ஓய்வு நாள்ல நடக்காம பார்த்து கொள்ளுங்கன்னா பிரதர் ரசில் எப்படி அழகா சொல்றாருன்னா,
இந்த ஓய்வு நாள் குரோனாலஜிக்கலா கால கணக்கின்படி இங்க 1874 ஆரம்பிச்சிருச்சு, போயிட்டு இருக்கு. என்ன அர்த்தமா இருக்கு? இதுக்கு முன்னால இருந்தா நல்லது சரிங்களா? அப்படின்னா அது ஆரம்பிக்கும் போது அப்படிங்கும் போது அது பக்கத்துல போது ரொம்ப நல்லது, உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா இந்த ஓய்வு நாளுக்கு பின், ஆரம்பிச்சதுக்கு பின் நீங்க எவ்வளவு தூரம் லேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்க ஓடி போறது கஷ்டம். ஏன்னா நீங்க எங்கிருந்து ஓடி போகணும்? பாபிலோன்ல இருந்து நீங்க ஓடி போகணும். 1000 ஆண்டு ஆசாட்சி ஆரம்பிச்சிருச்சு, வருஷம் போது
நீங்க பாபிலோன்ல இருந்து வெளியே ஓடுவது கூட கஷ்டமாகும். ஏன் அப்படி கேட்டா அழகான காரணம் சொல்றார். ஏன்னா அந்த காலம் போக போக பாபிலோனுடைய அழிவு என்னாயிட்டு இருக்குது, பக்கம். இப்ப பாபிலோனுடைய அழிவு பக்கம் பக்கமா நெருங்கும் போது பாபிலோன் என்ன பண்ணும் தெரியுங்களா? தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தனக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணவே பண்ணாது, கஷ்டம். அவர்களை வச்சு தன்னை வந்துட்டு ஸ்திரப்படுத்துவதற்கும் தீவிரமா முயற்சிக்கிற காலம். அந்த லெவலுக்கு விட்டுடாதீங்க. ஆரம்பிச்சாச்சு, சீக்கிரம் காலம் இருக்குது, அதுக்குள்ள நம்ம அங்க போய் அங்க முடிக்கணும். இதுதான் மீனிங். அழகா சொல்றாரு சகோதரர் வந்துட்டு அந்த வசன பகுதிக்கு. சோ அதாவது ஓய்வு நாள்ல நடக்காம பாத்துக்கோங்க என்று சொல்லும் போது அந்த ஓய்வு நாள் அதிகமா உள்ள போய் அதுக்குள்ள நீங்க சிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். எவ்வளவு சீக்கிரத்துல அந்த ஓய்வு நாளுக்குள்ள நீங்க இருந்துட்டாலும் எவ்வளவு சீக்கிரத்துல ஓடி முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல ஓடுங்க. ஏன்னா நாளாக பாபிலோனுடைய அழிவு நிச்சயம் ஆயிட்டு இருக்கும். பாபிலோன் தன்னை நிலைநிறுத்துவதற்கு ரொம்ப போராடிட்டு இருக்கும். அப்ப அவருடைய கட்டுக்கள் முன்ன காட்டிலும் ரொம்ப இதை பாருங்க. இன்னைக்கு இது அப்படியே ரொம்ப கிளியரா நம்ம சொல்லலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம், கிறிஸ்தவ சபைகள் அவங்களுடைய விசுவாசிகளை வெளியே எங்கேயாவது விடுறாங்களா, ஹார்வெஸ்ட்ல நமக்கு நடக்கிற அனுபவங்கள்லாம் அங்க தெரியும். இந்த கருத்தை தான் சகோதரர் வந்து அங்க சொல்லிட்டாரு. சோ இது ரொம்ப அருமையான ஒரு விளக்கமே. இது நீங்க மறுபடியும் தமிழ்ல வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் பாருங்க. சோ அப்போ இந்த வசனத்தோட நாம அங்க நிறுத்தலாம். அதாவது இந்த 24வது அதிகாரம் கர்த்தர் இயேசு அருமையா அந்த 3 கேள்விகளுக்கு பதிலாக அங்க ஆரம்பிச்சு அவருடைய வந்திருத்தல், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபித்தல், அது நிறைவேறுகிற காலம் பத்தி சீஷர்களுக்கு அங்க தீர்க்க தரிசனங்களை சொல்லி அங்க விளக்கிட்டு இருக்கிறார். சோ இந்த தீர்க்க தரிசனத்துல தான் நம்ம மகா உபத்திரம் அந்த அருமகதோனை எல்லாம் வருது. சோ இப்ப நாம இன்னும் அதுக்குள்ள போகல. ஆனா இது வரைக்கும் இருந்த அந்த தீர்க்க தரிசனத்துக்கு அறிந்த விஷயங்களே இருந்தாலும் மீண்டும் திரும்ப பார்த்துருக்கிறோம், மனசுல வைக்கலாம். அடுத்த வாரம் வரும்போது மற்ற வசனங்கள் இருந்து மீண்டும் நாம அங்க தொடரலாம். அந்த மாபெரும் தீர்க்க தரிசனத்துல கர்த்தர் இயேசு பேசின மற்ற தீர்க்க தரிசனங்கள் மற்ற அடையாளங்களே அது எப்படி நிறைவேறிட்டு இருக்குது, நிறைவேறி இருக்கு, நிறைவேறிட்டு இருக்கு, நிறைவேறும் என்பது குறித்து பார்க்கலாம். தேவசாமி ஆசீர்வதிப்பாராக. அமேன்.